இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு, எப்படி ஆதி அன்பை விட்டு நீ விலகுவாய். ஆதி அன்புன்னு சொன்ன முதல் அன்பு. சகோதர சகோதரிகளே, எப்படி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து ஊட்டி போகின்றான்? அது கொஞ்சம் கொஞ்சமாக. என்னைக்குமே இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனிதன், அவருடைய அன்பை ருசித்தவன், திடீர்னு அவன் விட்டு போகிறது இல்ல. பிசாசானவன் அவனுடைய வாழ்க்கையில, அந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில என்ன செய்யறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எண்ணத்துல, இல்ல இது செய்யலாம், இது தப்பு இல்ல, இது பாவம் இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அவன் பாவத்தை வாழ்க்கைகளுக்கு காட்டி காட்டி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு இடத்திலிருந்து அவன் பிரித்து எடுத்துட்டு போயிடுவான். அப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆதி அன்புல இருந்து அவன் பிரித்து எடுத்துடுவான். அது திடீர்னு நடக்கிற ஒரு காரியம் அல்ல சகோதர சகோதரி. அப்படி இந்த ஆதி அன்பை விட்டு நீங்க விலகி போயிருந்தீங்கன்னா, இல்ல விலகி போய் கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்ட வேண்டும். எப்படி? வெளிப்பாடு புஸ்தகம் 2:1-5 நீ 5 வரைக்கும் படிக்கப்ப, அந்த இடத்துல எபேசியர்ல சபிக்கியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடிதத்தை எழுத சொல்லப்ப, நீ எங்க இருந்து விழுந்தாய் என்று திரும்பி பார் அப்படின்னு சொல்கிறார். அப்ப நீங்க போய் பார்க்க வேண்டியதா இருக்கின்றது, எங்க இருந்து விழுந்தேன். அப்புறம் என்ன சொல்கிறார்? மனம் திரும்பன்றார். நம்மளோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இரக்கமும் உருக்கமும் அவர் நிறைந்தவர். மனம் திரும்பு, தப்பு பண்ணிட்டியா, மனம் திரும்புறது. இன்னைக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுடைய சிந்தையின் யோசனையை அந்த இடத்திலிருந்து திருப்பி இயேசு கிறிஸ்துவோட யோசனைக்கு கொண்டு வர்றது. இப்ப பாருங்க, உலகம் சொல்லும், பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பாட்டி போறோம் நம்ம, இந்த ஹெலோவின் பார்ட்டி. இப்ப பாத்தீங்கன்னா கடை, இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஹெலோவின் பார்ட்டி வந்து ஒரு இந்த உலகம் ஏத்துக்கொள்ளுது, கிறிஸ்தவங்களை மத்தியில ஏத்துக்கொள்றாங்க ஹெலோவின் பார்ட்டின்னு. உங்களுக்கு தெரியும், இது வந்து அந்த நாள்ல வந்து அது பிசாசின் கிருகையின் நாள், அது பிசாசின் காரியம் அது. ஆனா உலகம் அதை ஏத்துக்கொண்டது. எப்படின்னா, அன்னைக்கு வந்து வேற மாதிரி ஊட்டிருப்பாங்க, இந்த மான்ஸ்டர் மாதிரிலாம் ஊட்டிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன செய்யுது, உலகத்து கிறிஸ்தனா இருக்க கூட சில என்ன செய்யறாங்கன்னா, இது பரவாயில்ல இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஆல் சோல்ஸ் டே அப்படி சொல்லி சும்மா அப்படி ஒரு மாத்தி இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டிக்கெல்லாம் போறாங்க. அப்படி நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சப்ப, நிறைய கம்பெனில இருந்து இந்த ஹெலோவின் செய்யறப்ப நீங்களும் அதை போய் ஜாயின் பண்ணீங்க, நீங்களும் போய் அது கூட சேர்ந்தீங்கன்னா, அது முதல் வந்து சொல்ல பிள்ளை அதெல்லாம் வந்து பாவம் இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசங்களை எதிர்த்து கொண்டு போய், அப்ப இந்த பார்ட்டி விட்டு இன்னொரு பார்ட்டி, அப்படியே எல்லாம் வேற மாதிரியான பார்ட்டியில கொண்டு போயிட்டு கடைசியில தேவனுடைய முதல் அன்பை விட்டு நீங்க பிழைய பெறுவீங்க. அதனால நீங்க எப்படி திரும்ப அந்த தேவனுடைய அன்புக்கு வருகிறது? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார், அவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றது. அவருடைய வார்த்தை சகோதர சகோதரியே, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. மனிதன் இன்னைக்கு இப்படி சொல்லுவான், நாளைக்கு மனிதன் அப்படியாக சொல்லுவான். அந்த மாறாத அந்த தேவனுடைய வார்த்தை என்னச்சுன்னு நீங்க திரும்ப பார்த்து அன்றைய மன்னிப்பு கட்டு, உங்களுடைய எண்ணத்தை திரும்ப தேவனுடைய வார்த்தையால் சுத்திகரித்து தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்க தொடங்கப்ப, அப்பொழுதுதான் நீங்க திரும்ப தேவனுடைய ஆதி அன்புக்கு, இயேசுடைய ஆதி அன்புக்கு நீங்க திரும்புகிறீங்க. அவர் சொல்லுகின்றார், எப்படி இது நம்ம திரும்புறதுன்னா, அவர் சொல்றாரு, ஆதியில செய்த அந்த கிருகை செய், அந்த முத கிருகை செய், அப்போது அந்த ஆதி அன்புக்கு போய. அப்ப அந்த முத கிருகை, அதாவது அந்த முத கிருகைனா வேலை, அந்த முத வேலைனா என்ன? அந்த முத வேலைதான் யோவான் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது, யோவான் 6:28-29 அந்த இடத்துல கேக்குறாங்க சிலர்லாம் கேக்குறாங்க, அந்த இயேசுவே என்ன செய்வன்னு, தேவனோட கிருகை என்ன, தேவனோட வேலைனா என்ன? அந்த இயேசு கிறிஸ்து போயிட்டு கான்சர்ட் போடு அப்படின்னு சொல்லுறாரு, போய் அங்க ஒரு சபையை கட்டு அப்படின்னு அவர் சொல்லல, இல்ல அங்க ஒரு போய் ஒரு பில்டிங் போடு அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்கிறார், இதுதான் தேவனுடைய கிருபை, அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்புறது, அதுதான் தேவனுடைய கிருபை. அப்ப இதுதான் முதல் கிரியை. நம்புறதுனா என்ன சகோதர சகோதரி? நம்பர்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு காரியம் அவர் பற்றி கொள்றது, அவரு தான் வேற வழி இல்லை, அவர் தான் அவர் பற்றி கொள்றது. அப்படி அவர் பற்றி கொள்றதுன்னா அவர் பிடித்து கொள்றதுனா எல்லா காரியத்தையும் அவர் கேட்கறது எல்லா காரியமும். அப்ப கேட்பாங்க, இது சின்ன காரியம் தானே, என்ன இதெல்லாம் அப்படி இயேசுகிட்ட கேட்டுட்டு இருக்கணும்? இல்ல சில பேர் கேட்க மாட்டாங்க. ஏன் நம்ம கேட்க மாட்டாங்க? அவங்களோட உள்ளம் வேற ஒரு காரியம் வேணும்னு சொல்லி நினைச்சோம், அதுதான் எனக்கு வேணும், இயேசுடத்துல கேட்டா இது வேணா அதுதான் செய்ய சொல்லுவாரு, நான் அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுறேன், அப்படிதான் இருக்கிறாங்க சகோதர சகோதரி. அப்ப தேவனை நம்புகிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிருபை, அதுதான் முதல் கிருபை, அதுதான் முதல் அன்பு, அந்த அன்புக்கு திரும்புறதுக்கு. அப்ப தேவனை பற்றி கொண்டு அவர் என்ன சொல்கிறார், எந்த காரியமா இருக்கட்டும், அது என்ன காரியமா இருக்கட்டும் சகோதர சகோதரி, அந்த காரியத்தில் தேவனிடத்தில் நீங்க இயேசுவிடத்தில் ஆண்டவர் இயேசு இது இது செய்வோமா, இதை நான் செய்யக்கூடாதா, அங்க போகவா அங்க போக வேணாமா, இது உங்களுக்கு விருப்பமா இருக்குதா ஆண்டவர் இயேசு அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்தில் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு அவருடைய வார்த்தையில இது என்ன சொல்லுது என்று சொல்லி உங்களோட ஆவியில சமாதானமா இருக்கப்ப தேவனுடைய ஆவியால் நடத்தப்ப அதுதான் தேவன் நீங்க இயேசு கிறிஸ்து நீங்க பற்றி கொள்ளுவீங்க, அதுதான் முதல் கிருபை. அது காலத்து நீங்க செய்யப்பதான் அந்த ஆவி அன்புக்கு நீங்க திரும்புகிறீங்க. அதனால நீங்க நம்ம என்ன செய்ய வேண்டும்னா இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் நம் சிந்தில நிறுத்த வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த சமாதானம் அது சாதாரணமாக வரவில்லை, அவருடைய சமாதானத்தின் தண்டனையாக அவர் மாறினார், நம் பாவத்தை அவர் உடலுக்கு சுமத்தார், நம்மே உலக பேர்ந்த பலியை அவர் தன்னுடைய உடல்ல ஏற்றுக்கொண்டார். இதை குறித்து நாம் தியானம் பண்ண வேண்டியதாக இருக்குது சகோதர சகோதரி. இன்னைக்கு பாஸ்டர் கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி அவங்க மத்திய நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அவரு என்ன அவர் சொன்ன சாட்சி, அவர் இயேசு கிறிஸ்து அறிந்த ஒரு சில வாரங்கள் தான், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். அவர் ஒரு கோர்ட் கேஸ்ல அவரோட கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் அவர் அந்த கம்பெனிக்கு செய்த அந்த காரியத்தை குறித்து கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்ப அவரு அநேக சூழ்நிலைக்கு மத்தியில அந்த கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாச கிறிஸ்திக்கு எந்த என்டைட்டில்மெண்ட்ல எந்த பணமும் அந்த இடத்துல கிடைக்க போறது இல்லைன்ட்டு. ஆனா இந்த மனுஷர்கள் பாச கிறிஸ்தியை ஏமாத்திருக்காங்க, ஏன்னா அவங்க பெரிய கம்பெனினால இவர் இண்டிவிஜுவலா இருந்து அவரு ஃபைட் பண்ணப்ப அவங்களால அந்த லோ காட்டுது இவருக்கு ஒரு காரியமும் கிடைக்க போறது இல்லைன்ட்டு. அப்ப அவரோட பாச கிறிஸ்துவோட லாயர் வந்து சொல்றாரு, அவரோட நீதியான மனிதன் அவர் இறந்து போயிட்டாராம், இப்ப அவர் சொல்றாரு இதுல நம்ம ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லிட்ட பாச கிறிஸ்து அந்த லாயரோட போராடுறாரு, இது எப்படி இது உண்மை இல்லையா அப்படின்ட்டு. அப்ப என்ன செஞ்சப்ப அந்த லாயர் கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டப்ப பாச கிறிஸ்து வெளிய போயிட்டு ஒரு தோட்டத்துல அமர்ந்திருந்து அந்த காட்டுக்கு முன்ன தோட்டத்துல அமர்ந்திருந்து அவரு கண்ணீர் விட்டு சொல்கிறாரு, இனி நான் அவமானம் எனக்கு அவமானமா இருக்குது நான். அப்ப பேசுறாரு இயேசுவிடத்துல பேசுகிறாரு, இயேசுவிடத்துல பேசுறேன், இயேசுவே எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு அவமானமா இருக்குதுன்னு சொல்லப்ப அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காட்சியை பார்த்தாராம், அவரோட சிலுவைய அவர் முகத்தை பாட முடியல, சிலுவையை பார்த்துட்டு அந்த சிலுவைக்கு கீழே ஒரு வார்த்தையை போட்டுச்சான், நீ யாருடைய அவமானத்தை பத்தி பேசுறன்னு சொல்லி. அப்ப அந்த வார்த்தையை கேட்டோடனே பாச கிறிஸ்துவோட உள்ளம் உடைந்து போனதா, அவரு பாச கிறிஸ்திய மீட்டு எடுக்கப்ப அவரு மரண தருவாயில இருந்தாரு, அவரு மறுக்க போற நிறைய இருந்தாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு புதிய ஒரு உயிரை கொடுத்தார், மறுவாழ்வை கொடுத்தார். அப்ப அந்த கோர்ட் கேஸ் மட்டும்தான், ஒண்ணுமே எனக்கு கிடைக்காங்க, அவருடைய அவமானத்தை பத்தி அவர் யோசிச்சுட்டு ஆண்டு சொல்லிட்டு இருக்கப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டுறான், யாருடைய அவமான பத்தி நீ பேசுறன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல அவர் உடைந்து விழுந்து சொல்லுகின்றார், ஓ நான் எவ்வளவு தப்பு பண்ணித்தேன், இயேசு கிறிஸ்துனுக்கு உயிரை கொடுத்து அவரு என்னுடைய அவமானத்தெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு எனக்காகவே எல்லா பாடுகளும் சொல்லி சிலுவையில சுமந்து பண்ணிட்டு என்ன இந்த ஒரு அழுப்ப காலத்தை கொடுத்து நான் இப்படி நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனம் உடைந்து அவரு அந்த இடத்துல மனம் கலங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த லாயர் வந்து தட்டி சொல்றாரா, நம்ம இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாது, நம்ம இப்படியே ஒரு சரி சமாதானம் ஆயிட்டு உனக்கு இப்ப உள்ள அந்த லாயர் ஃபீலாம் வந்து செட்டில் பண்ணிடுவான்ட்டு. அப்ப அவரு சொன்னா இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தம் அவரு சித்தம் நிறைவேறும் சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்கப்ப அந்த லாயர் பார்த்தா என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானே சேவன்ட்டு விட்டுட்டாரான். அப்ப திருப்பி அந்த கோர்ட் தொடங்கப்ப அந்த இடத்துல அந்த ஜட்ஜ் ஒண்ணுமே கிடைக்க முடியாதுன்னு சொன்ன அந்த ஜட்ஜ் திடீர்னு சொல்றாராம். அவர் சொல்றாராம், ஆமா அதுக்கு உனக்கு வந்து கிடைக்காது, ஆனா இங்க ஒரு காரியம் இருக்கு, இந்த காரியத்துல உனக்கு பணம் கிடைக்க வேண்டியது இருக்குன்னு. அப்ப ஆனா அந்த நேரத்துல பாஸ்டர் கிறிஸ்து அதை குறித்து யோசிக்கவே இல்லை. அது என்ன நடந்தாலும் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சித்தம் நிறைவேறட்டும் சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, அது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காதே அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை, அதை குறித்து நான் யோசிக்கிறது இல்லைன்னா அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மனசை உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு யாரோட அவமானத்தையும் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தை வந்தது அவர் மிகவும் முடிக்க வச்சது. சகோதர சகோதரி ஏன் இந்த சாட்சி உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன்னா அவருடைய சித்தம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி அவர் விட்டார். இன்னொன்னு யாரோட அவமானம் உங்க மத்தி நீங்க நினைச்சீங்கன்னா எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் கம்பெனில, என்ன எல்லாம் அவமானப்பட்டுட்டாங்களே, நான் பார்க்க போ குப்பை மாதிரி இருக்கிறேன் என் கம்பெனில என்று சொல்லிட்ட நீங்க நினைக்க முடியும். ஆனா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, யாரோட அவமானம், இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அவமானத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில தொங்கும் சில நேரத்துல அவர் உடல்ல துணி இல்லை, அவர் எல்லா அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சகோதரி சகோதரியே, யாரோட அவமானத்தை பத்தி நம்ம பேசுகின்றோம்? நான் கம்பெனில இப்படி அவமானப்பட்டு போட்டேன், என் கூட்டாளி மத்தியில் இப்படி அவமானப்பட்டேன், சுந்தகரன் மத்தியில் இப்படி அவமானப்பட்டு போயிட்டேன்னு அப்படி சொல்லி நீங்க நினைக்க முடியும். ஆனா யாரோட அவமானம், உங்களுடைய அவமானத்தையும் என்னுடைய அவமானத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000க்கு முன்ன சிலுவையில் எடுத்து சுமந்து கொண்டார். சகோதர சகோதரிகளே, அவர் சுமந்து கொண்டார். அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் சிந்தலை நிப்பாட்டு எனக்கு அநேக பேர் பயப்படுறாங்க. ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு அநேக பேருக்கு பயம். அந்த இடத்துலதான் நாம் இருக்க வேண்டிய இடம், உம்முடைய சுத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சுத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உம்முடைய விருப்பத்தின் படி நீ நடத்தும். சகோதர சகோதரி இப்படியாவது நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் சுத்தம் என் வாழ்க்கையை நிறைவேறி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் பாவம் செய்யும் நேரத்துல, நான் தப்புகின்ற நேரத்துல எனக்கு உணர்த்துங்க. இனி உணர்த்தி மனம் திரும்ப வெளிய அந்த ஆதி அன்பிலே நடக்க வைங்க. இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, ஆதி அன்பிலே நடக்க வைங்க, நடக்க வைங்க, பாவத்தை விட்டு விலக வைங்க. இயேசு கிறிஸ்துவோடைய அவமானத்தை அவரு சுமந்து கொண்டார் என்று என் சிந்தை நிப்பாட்டி வைங்க. சகோதர சகோதரி இந்த காரியத்தை நம் சிந்தை நிப்பாட்டுவோம். அவரு சொன்ன காரியத்தை நாம் செய்வோம். அவர் சொன்னார் அப்படி நீ நேசித்தான். இன்னைக்கு அநேக பேரு இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி அநேக பேருக்கு அவங்க இறுதியை ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கின்றது. இன்னைக்கு அநேக பேர் நினைக்கிறாங்க, நான் ஏன் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஏன் என் வாழ்க்கை இப்படியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து ஒரு சிறுமைப்படுத்திக் கொண்டு தன்னை குறித்து ஒரு புரோஜனம் இல்லாதபடி நினைத்துக் கொண்டிருக்காங்க. சகோதர சகோதரிகளை கொஞ்ச நேரம் நினைத்து பாருங்க, இந்த வானத்தின் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்து பிதா தன் ஒரே மகனை ஏன் உங்களுக்கும் எனக்கும் அவர் அனுப்ப வேண்டும் அப்படி நீங்க விலை மதிக்க முடியாதபடி இருந்தீங்கன்னா, அவர் பார்க்கின்றார் உங்களை மீட்டெடுக்க தன் ஒரே மகனை கொடுத்தார். இந்த உலகத்தை காட்டிலே உங்களுடைய ஆத்மா விலை மதிக்க முடியாது, அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. இந்த பூமியில எல்லாரும் இல்லாம எல்லாரும் போயிட்டு கூட கடைசியா நீங்க ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ நீங்க கூப்பிட்டீங்கன்னா மெய்யாகவே அவர் உங்களுக்காகவே வருவார். சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும், உங்களை உங்களுடைய இருதயம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தின் வழிகளை நடக்க தேவையில்லை, உலகத்தின் வழிகளில நாம் போக போக தேவையில்லை. இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி செய்தி சாயிங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, சில நேரத்தில் சில சபையில சொல்லுவாங்க, நான் செய்வேன், நான் போய் இந்த காலத்தை செய்ய போறேன், நான் இந்த ஊழியத்தை செய்ய போறேன், நான் இந்த ரேலியை நடத்த போறேன், நான் இந்த கான்சர்ட்டை செய்ய போறேன். அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடுவாங்க. ஆண்டவரே நீ வாங்க வாங்க, இது வந்து செய்யுங்க, இது வந்து எனக்கு உதவி செய்யுங்க. சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க இயேசு கிறிஸ்து ஒரு வேலைக்காரன் சொல்லிட்டு. இல்ல, இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் படைத்த ராஜாதி ராஜா தேவாதி தேவன், அவர் நமக்கு வேலைக்காரன் அல்ல. அதனால அவருடைய சித்தம் நம் வாழ்க்கை நிறைவேற்றும் என்று சொல்றதுதான் நமக்கு இருக்கிற நல்ல ஒரு இடம். நம்மளோட வழிக்கு அவரை வர வைக்கிறது அது இல்ல சகோதர சகோதரி. நம்ம அவருடைய சித்தத்தை செய்ய ஆண்டவர் இயேசு இடத்துல கேட்போம். இயேசு கிறிஸ்து நாமத்து பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் சுத்தம் என் வாழ்க்கை நிறைவேற்ற என்னை வழி நடத்துங்க. இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கேட்கிறேன், ஆமேன்.